إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பயந்து அவனுக்கு பணிந்து கட்டுப்பட்டு அவனுடைய மார்க்கத்தை பேணி வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக இந்த ஜும்ஆவின் ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தாரையும் முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாஹுடைய சட்ட வரம்புகளை பேணி நடப்பவர்களாகவும் அல்லாஹுடைய மார்க்கத்தை மதித்து நடப்பவர்களாகவும் அல்லாஹுடைய இந்த தீனை மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களையும் இந்த தீனுல் இஸ்லாமின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாகவும் ஆக்கி அருள்வானாக, ஆமீன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு சிறந்த மார்க்கத்தை கொடுத்தான். இந்த மார்க்கம் நம்மை சுத்தப்படுத்துவதற்காக, நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காக, நெறிப்படுத்துவதற்காக, நம்முடைய உள்ரங்கம் நம்முடைய வெளிரங்கம் இரண்டையும் ஒரு சேர ஒரே நேரத்தில் சிறப்பாக ஆக்குவதற்காக, தூய்மையாக ஆக்குவதற்காக, ஒழுக்கம் நிறைந்ததும் நீதம் நிறைந்ததும் இரையச்சம் நிறைந்ததுமாக ஆக்குவதற்காக கொடுக்கப்பட்டது தான் அல்லாஹுடைய இந்த இஸ்லாம், அல்லாஹுடைய இந்த ஷரியாத். சகோதரர்களே, அதிலே நாம் ஒரு மாத காலம் இப்போது கடைபிடித்து வந்த இந்த ரமதானுடைய நோன்பும் அந்த அடிப்படையில் உள்ளது தான். நம்முடைய உள்ளத்திலே தக்குவாவை புதுப்பிப்பதற்காக, தக்குவாவை பலப்படுத்துவதற்காக, தக்குவாவை நம்முடைய உள்ளத்திலே வேரூன்ற வைப்பதற்காக கொடுக்கப்பட்ட மார்க்கம்தான், கொடுக்கப்பட்ட மாதம்தான் இந்த ரமதானுடைய மாதம். சில சடங்குகளை செய்து, சில சம்பிரதாயங்களின்படி சில காரியங்களை அனுசரித்து, பிறகு பெருநாள் என்ற ஒரு தினத்திலே சந்தோஷமாக ஆக்கி உண்டு கழிப்பதற்காக கொடுக்கப்பட்டதல்ல இந்த ரமதானுடைய மாதம். சகோதரர்களே, ரமதான் முடிந்து விட்டாலும் அல்லாஹுடைய மார்க்கம் முடியவில்லை. ரமதான் முடிந்து விட்டாலும் வணக்க வழிபாடுகள் முடியவில்லை. ரமதான் முடிந்து விட்டாலும் அல்லாஹுவிற்கும் எனக்கும் உண்டான அந்த உறவு, அந்த நட்பு, அந்த அன்பு முடியவில்லை. ரமதான் எனக்கு அல்லாஹுடைய உறவை புதுப்பிப்பதற்காகவும் பலப்படுத்துவதற்காகவும், நான் பாவங்களை விட்டு தௌபா கேட்டு அல்லாஹுவின் பக்கம் திரும்புவதற்காகவும் கொடுக்கப்பட்டது. இதற்கு பிறகு நான் அல்லாஹுவை விட்டு வேறு எங்கும் திரும்ப மாட்டேன். இனி நான் அல்லாஹுவை விட்டு வேறு எங்கும் செல்ல மாட்டேன். அல்லாஹுடைய மார்க்கத்தை நான் புறக்கணிக்க மாட்டேன். பாவங்களின் பக்கம் நான் திரும்ப மாட்டேன். வணக்க வழிபாடுகளோடு என்னுடைய உறவை நான் ஆழமாக பலமாக வைத்துக் கொள்வேன் என்ற ஒரு அந்த உறுதிமானத்தை, அந்த ஒரு மனப்பக்குவத்தை கொண்டு வருவதற்காக அல்லாஹு தஆலா இந்த ரமதானை கொடுத்தான். ஆகவேதான் அறிஞர்கள் சொல்வார்கள், யார் ஒருவர் ரமதானுடைய மாதத்திலே வணக்க வழிபாடுகள் செய்கிறார், பேணுதலாக இருக்கிறார், ரமதான் முடிந்தவுடன் அவர் அந்த வணக்க வழிபாடுகளை விட்டு விடுகிறார், தொழுகையை விட்டு விடுகிறார், இன்ன பிற ஒழுக்கங்களை விட்டு விடுகிறார், பாவங்களின் பக்கம் அவர் திரும்பி விடுகிறார் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? அவர் அல்லாஹுவை வணங்கவில்லை, அவர் அல்லாஹுவை வணங்கவில்லை, ரமதான் மாதத்தை வணங்கி கொண்டிருந்தார். அல்லாஹ் பாதுகாப்பானார். கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம்களாகிய நாம் காபாவிலே சென்று காபாவை தவாஃப் செய்கிறோம், அல்லாஹுடைய வணக்கமாக அதை தவாஃப் செய்கிறோம், அல்லாஹுவை வணங்குவதற்காக. தவாஃப் என்பது அல்லாஹுடைய இபாதத். காபாவை அல்லாஹு தலா சுற்றி அவனை வணங்க சொல்லியிருக்கிறான், எனவே வணங்குகிறோம். காபாவை வணங்குவதற்காக நாம் தவாஃப் செய்யவில்லை. ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுகிறோம் என்றால் ஹஜருல் அஸ்வதை வணங்குவதற்காக அல்ல, அல்லாஹுவை வணங்கி அல்லாஹுவை வணங்கியவர்களாக ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுகின்றோம். அதுபோன்றுதான் இந்த ரமதானிலே நோன்பு நோற்றிருந்தோம் என்று சொன்னால் ரமதானை வணங்குவதற்காக அல்ல, நோன்பு என்பது அல்லாஹுடைய இபாதத், அதை இந்த மாதத்திலே அல்லாஹ் நோக்க சொல்லியிருக்கிறான். அதனுடைய நோக்கம் அந்த நோன்பின் மூலமாக தக்வா என்ற இறை அச்சம், அல்லாஹுடைய அந்த பயம், அன்பும் ஆதரவும் ஆசையும் கலந்த அந்த பயம், அந்த பயத்திற்கு பின்னால் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய உறுதியான மனநிலை, இது சேர்ந்ததுதான் தக்வா. இந்த தக்வா வருவதற்காகத்தான் ரமதானுடைய நோன்பு கொடுக்கப்பட்டது. ரமதான் மாதத்திலே நோன்பு இருக்கும்படி அல்லாஹ் கட்டளையாக நமக்கு கடமையாக ஆக்கினான். சகோதரர்களே, காலம் காலமாக நாம் அறிஞர்களுடைய உபதேசங்களை கேட்டு வருகிறோம், மக்களுடைய நிலையை பார்த்து வருகிறோம். நமக்கு மத்தியிலே எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடான சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முஸ்லிம் சமுதாய மக்கள் மற்றவர்களை போன்று அவர்கள் எப்படி ஒரு சில தினங்களை மட்டும் தங்களுடைய மதத்தின் அடையாளமாக வழிபாட்டுக்குரிய நாள்களாக ஆக்கிக்கொண்டு மற்ற நாட்களிலே அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதுபோன்று நம்மிலும் பலர் மாறுவதை, இருந்து விடுவதை பார்க்கிறோம். அப்படி யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த ரமதானால் எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த நோன்பால் அவர்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இந்த நோன்பு என்னிலே என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது, இந்த நோன்பினால் எனக்கு என்ன, என்னுடைய ஆன்மீக ரீதியாக எனக்கு என்ன நன்மைகள் ஏற்பட்டன என்பதை பரிசோதிக்க வேண்டிய, சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்திலே தான் நாம் இருக்கிறோம். ரமதான் முடிந்தால் என்ன, அல்லாஹ் இறக்கிய குர்ஆன் உயர்த்தப்பட்டு விடவில்லையே. ரமதானிலே குர்ஆனை ஓதியவர்கள் ரமதான் முடிந்ததற்கு பிறகு குர்ஆனை கையில் எடுக்க வேண்டும். அந்த குர்ஆனோடு தன்னுடைய தொடர்பை காலையிலும் மாலையிலும் இரவிலும் ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை ஓதுவதற்கும் அதில் தன்னால் முடிந்ததை மனப்பாடம் செய்வதற்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒதுக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் ரமதானிலே குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள், குர்ஆனோடு அதிகம் ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று வந்திருக்கின்றதே தவிர எங்குமே அந்த நபித்தோழர்கள், அந்த நல்லவர்கள் ரமதானிலே குர்ஆன் ஓதுவார்கள், அதற்கு பிறகு ஆண்டில் எந்த மாதத்திலும் அவர்கள் குர்ஆன் ஓத மாட்டார்கள் என்று இல்லை. ஆனால் இன்று முஸ்லிம்களுடைய நிலைமை அப்படி மாறிவிட்டதை பார்க்கிறோம். வீட்டிலே பெண்களை பார்த்தாலும் சரி, அல்லது ஆண்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, ரமதான் வந்தால்தான் குர்ஆனை அவர்கள் திறப்பார்கள், தூசி தட்டுவார்கள், குர்ஆனுக்கு போடப்பட்ட அந்த கவரையே அவர்கள் பிரிப்பார்கள், உயரத்தில் வைக்கப்பட்ட அந்த குர்ஆனை இறக்குவார்கள். ரமதான் முடிந்து விட்டால் அதற்கென்று உள்ள அந்த உரையிலே குர்ஆனை போர்த்தி பூட்டி அல்மாரியிலே உயரமாக வைத்து விடுகின்ற அந்த நிலையை பார்க்கிறோம். அல்லாஹுடைய அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒரு மூமினுடைய அடையாளமாக அல்லாஹ் சொல்கிறான், இறை வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய அடையாளமாக அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹுவின் வேதத்தை காலையிலும் மாலையிலும் இரவின் ஓரங்களிலும் ஓதுவார்கள் என்று. முதலாவதாக, இந்த குர்ஆனோடு உள்ள தொடர்பு எனக்கு ரமதானோடு முடியவில்லை. ரமதானிலே அதிக நேரம் இந்த குர்ஆனை ஓதுவதற்காக செலவழித்தேன். ரமதான் முடிந்ததற்கு பிறகு இந்த குர்ஆன் என்னுடைய ரப்புடைய கலாம், என்னுடைய ரப்புடைய வேதம். இதை ஓதுவதும், இதனுடைய கருத்துக்களை புரிவதும், இதை சிந்திப்பதும் என்னுடைய வாழ்க்கையின் அன்றாட நாட்களின் ஒரு பகுதியாக நாம் இதை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற உறுதி இந்த ரமதான் முடிந்த இந்த இறுதி தருணத்திலே நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த ரமதானால் அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி இந்த குர்ஆன் என்ன, ஒரு சடைவை ஏற்படுத்தக்கூடிய வேதமா? அல்ல, பாதுகாப்பான. ஏதோ வலுக்கட்டாயத்திற்கு ஓதியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திலே ரமதானிலே ஓதினோம், ஓதி சலித்து விட்டோம். இனி குர்ஆனை ஓதுவது எனக்கு சிரமமாக இருக்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஒருவன் அப்படி செய்கிறான் என்றால், ரமதானோடு குர்ஆனுடைய தொடர்பை அவன் முடித்து கொண்டான் என்றால், அதற்கு பிறகு அவனுக்கு திறப்பதற்கு மனம் வரவில்லை என்றால் என்ன அர்த்தம்? ஒன்று, குர்ஆனுக்கு இவனுடைய மற்ற ரமதானுக்கு பிறகுள்ள மற்ற மாதங்களில் இவனுடைய வாழ்க்கையிலே குர்ஆனுக்கு நேரம் இல்லை. அப்ப குர்ஆனை விட மிகப்பெரிய ஒன்று இவனுக்கு முக்கியமாக இருக்கிறது. அதற்கு நேரம் கொடுத்ததால் குர்ஆனுக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை. அல்லது குர்ஆனை ரமதானிலே ஓதி ஓதி இவன் சலிப்படைந்து விட்டான், இனி அதை திறந்து ஓதுவதற்கு என்ன இருக்கிறது என்ற நிலைக்கு இவன் வந்து விட்டான். இரண்டிலே வேறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள். அல்லது மூன்றாவதாக இருக்குமேனால் அலட்சியம். பார்த்துக்கலாம், என்ன அவசியமா ஓதணுமா, கட்டாயமா ஓதணுமா, ஃபர்லா ஓதணுமா, வேறு என்ன காரணத்தை சொல்ல முடியும்? அல்லது குர்ஆனை முற்றிலுமாக ஓதி மனப்பாடம் செய்து அதனுடைய கருத்துக்களை எல்லாம் புரிந்து அதை உள்வாங்கி அமல்களிலே கொண்டு வந்து வாழ்க்கையில் யதார்த்தமாக குர்ஆன் நம்மோடு ஒன்றிவிட்டது, இனி நான் குர்ஆனை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்ல முடியுமா? அந்த நிலையிலிருந்து குர்ஆனை முற்றிலுமாக மனப்பாடம் செய்து அதன்படியே வாழ்க்கையை அமைத்து கொண்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் குர்ஆனிலிருந்து குறைந்தது 7 பாகங்களை ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். 7 ஜுசுக்களை 7 பாகங்களை ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். 3 நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை ஓதி முடிக்கின்ற வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். யாருடைய வழக்கம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழக்கமாக, சஹாபாக்களுடைய வழக்கமாக இருந்தது. நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறையாவது குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்க வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக குர்ஆனை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அதனுடைய அரபி வாக்கியங்களை ஓதி முடிக்க வேண்டும். சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், இன்று தேவையற்ற விஷயங்களுக்கெல்லாம் நேரம் கொடுக்கப்பட்ட காரணத்தால், அனாவசியமான சந்திப்புகளுக்கும் பேச்சுகளுக்கும் உரையாடல்களுக்கும் கருத்துகளுக்கும் அந்த கருத்துகளுக்கு பதிலளிப்பதற்கும் நேரங்கள் ஒதுக்கப்பட்ட காரணத்தால் குர்ஆனுக்கு நேரம் ஒதுக்குவதற்கு நேரம் இல்லை. இந்த குர்ஆன் நம்மை பார்த்து கேட்கிறது, ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லா. அல்லாஹ்வுடைய திக்ரை, அதாவது குர்ஆனை சிந்திக்காமல் உள்ளம் இறுகிவிட்டவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அல்லாஹ் பாதுகாப்பானார். எப்படிப்பட்ட வசனம்! கடுமையான எச்சரிக்கையான வசனம். யார் திக்ருல்லா, இந்த குர்ஆனை திறந்து படித்து சிந்திக்காமல் யாருடைய உள்ளம் இறுகிவிட்டதோ, அதை திறக்க அவர்களுக்கு மனம் வரவில்லையோ, அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். ஃபவைலுன் லில் காசியத்தி குலூபுஹும், யாருடைய உள்ளங்கள் இறுகிவிட்டனவோ குர்ஆனை திறக்காமல் குர்ஆனை படிக்காமல் அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அஃபலாயத் தப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. குர்ஆனை இவர்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா? இல்லை, இவர்களுடைய உள்ளங்களில் பூட்டுகளா போடப்பட்டு விட்டன. அன்பு சகோதரர்களே,
തൊഴുകയിൽ ഖുർആനെ ചിന്തിച്ച് ഓതുവത്, പൊരുൾ ഉണർന്ന് ഓതുവത്, അതിലെ നമ്മുടെ ഉള്ളത്തെ പരികൊടുപ്പത്, തൊഴുകയ്ക്ക് വെളിയിലും ഖുർആനെ ഓതുവത്. കുറിപ്പാക അറബി മൊഴി തെരിയാതെ നമ്മിലെ പലർക്ക് അവർ തൊഴുകയിൽ ഖുർആനെ ഓതിനാൽ മറ്റും പോതാതെ തൊഴുകയ്ക്ക് വെളിയിൽ ഖുർആനെ ഓതി പിറകു അന്ത വേദവസനങ്ങളിലെ അന്ത തിരുവാക്യങ്ങളിലെ അല്ലാഹ് എന്നോട് എന്നെ പേശുകാൻ എനിക്ക് എന്നെ കട്ടളകളെ കൊടുക്കാൻ എന്ന അന്ത പൊരുളയും അവർ ഉണര വേണ്ടും. ഏനെന്നാൽ ഖുർആൻ എന്നത് ഇന്ന് മക്കൾ വെച്ചിരിക്കുന്നവരെ ഒരു ഖുർആനുക്ക് ഒരു ഇലക്കണം, ബറക്കത്താണ് വേദം, ബറക്കത്തുക്ക് ഓതപ്പെടക്കൂടിയ വേദം, അവ്വളവുതാ ഖുർആൻ. എതർക്ക്? ബറക്കത്തുക്ക്. വീട് പുതു വീട് കുടി പോണാൽ ഖുർആൻ ബറക്കത്തുക്ക്, കട തുറന്നാൽ ഖുർആൻ ബറക്കത്തുക്ക്. ഇപ്പടി ഖുർആനെ ഒരു ബറക്കത്തുക്ക് ഓതപ്പെടക്കൂടിയ വേദ മന്ദിരത്തെ പോണ്ട് ആക്കി വെച്ചിരിക്കൂടിയ ഇന്ന കാലഘട്ടത്തിലെ അൻപു സഹോദരങ്ങളെ നാം ഉണർത്ത വേണ്ടിയ അവശ്യത്തിലേക്കും ഖുർആനുടിയ ബറക്കത്ത് എൻപത്, മറ്റ മതത്തവർ തങ്ങളുടെ വേദങ്ങളെ എപ്പടി അവരുടെ വിശേഷങ്ങളിലെ ഓതി ഇറൈ അരുൾ കിടക്ക വേണ്ടും എന്ന് എതിർപ്പാർക്കോ അപ്പടിപ്പെട്ട അർത്ഥത്തിലേ ചൊല്ലപ്പെട്ടതല്ല ഖുർആൻ ബറക്കത്ത് എൻപത്. ആ ഖുർആൻ കണ്ടിപ്പാ ബറക്കത്താണ് വേദം, മുബാറക്, അല്ലാഹുടിയ അരുൾ ഇറക്ക, അല്ലാഹുടിയ അരുളുക്കുറിയ വേദം. എന്ത വകയിലെ യാർ അതെ നമ്പിക്കൊ കൊള്ളുകോ, യാർ അതെ കാളെ മാലൈ ഇരവു നേരങ്ങളിലെ ഓതുകോ, യാർ അതിനുടേ കരുത്തുകളെ നമ്പുകോ, അതിനുടേ പൊരുളെ ഉണരുകോ, അവർക്ക് അത് ബറക്കത്ത്. എന്ന ബറക്കത്തെ കൊടുക്കും? മുതലാവതാ അവരുടെ മനക്കവളകളെ മനസഞ്ചലങ്ങളെ നീക്കും. നിങ്ങൾ എവ്വളവ് അധികമായ കവളയായി ഇരിക്കീകളോ അന്ത നേരത്തിലേ ഖുർആനെ ഓതി പാരുങ്ങൾ, അന്ത നേരത്തിലെ ഖുർആനെ തുറന്ന് പഠിത്തു വാസിത്തു പാരുങ്ങൾ, അന്ത കവളകളെയെല്ലാം പോക്കക്കൂടിയ അറു മരുന്നൈ അല്ലാഹു തആല അൽ ഖുർആനിലെ വെച്ചിരിക്കുന്നു. നമ്മുടെ മുഖത്തിലെ ഒരു തെളിവൈ, നമ്മുടെ ഉള്ളത്തിലെ ഒരു ഉറുദിയെ കൊടുക്കക്കൂടിയ അന്ത ഈമാനിയ പവറൈ അല്ലാഹു തആല അവനുടെ അൽ ഖുർആനിലെ വെച്ചിരിക്കുന്നു. അപ്പടിത്താൻ അല്ലാഹ് ചൊല്ലുകാൻ, വശിഫാഉ ലിമാ ഫിസ് സുദൂർ, ഉള്ളങ്ങളിലുള്ള എല്ലാ കുഴപ്പങ്ങൾക്കും അതിലെ മരുന്നിരിക്കുന്നത് എന്നതാകും. അൻപു സഹോദരങ്ങളെ, ഖുർആനുടിയ ബറക്കത്ത് എന്നത് അതൻപടി അമൽ ചെയ്വതാൽ ഏർപ്പെടക്കൂടിയ ബറക്കത്ത്. ഇമാം തബരി റഹ്മത്തുള്ളാഹി അലൈഹി ഖുർആനുടിയ വിരിവുറയാളുകളിലെ മൂത്ത ഒരു വിരിവുറയാളർ ചൊല്ലുകിறார்கள், நாங்கள் സാധാരണ മക്കളாக இருந்தோம். தன்னை பற்றி சொல்கிறார்கள், நான் ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்தேன், அல்லாஹ்வுடைய வேதத்தோடு என்னுடைய தொடர்பை ஏற்படுத்தினேன், அல்லாஹ்வுடைய வேதத்தோடு என்னுடைய தொடர்பை ஏற்படுத்தினேன், அந்த வேதத்தை படித்தேன், அதை மனப்பாடம் செய்தேன், சிந்தித்தேன், அதனுடைய கருத்துக்களை தேடி அலைந்தேன், அதை கற்பதற்காக அறிஞர்களின் இல்லங்களுக்கு சென்றேன், அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை உயர்வை கொடுத்தான் என்று. எத்தகைய கண்ணியம்! எப்படி ஹதீஸ் துறையிலே இமாம் புகாரி அவர்களை நினைவு கூறப்படுகிறதோ, அல்லது இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்களை நினைவு கூறப்படுகின்றதோ, அது போன்று குர்ஆனுடைய விரிவுரை என்று வந்துவிட்டால் இமாம் தபரி இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார் என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த இமாமுடைய கண்ணியத்தை மதிப்பை அல்லாஹ் உயர்த்தினான். அன்பு சகோதரர்களே, இந்த குர்ஆனோடு யார் தன்னை இணைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹுத்தால் அவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுக்கின்றான். இதை ஓதக்கூடியவர்களுக்கு, இதனுடைய கருத்தை புரிந்தவர்களுக்கு, இதனுடைய விளக்கத்தை அறிந்தவர்களுக்கு அவ்வளவு பெரிய கண்ணியம் இருக்கிறது. ஒரு மனிதன் ரமதான் முடிந்ததோடு தன்னுடைய அந்த குர்ஆனிய தொடர்பை முடித்து கொண்டான் என்று சொன்னால் அவன் அல்லாஹுடைய வேதத்தை விளங்கவே இல்லை, அல்லாஹுடைய வேதம் என்றால் என்ன என்பதை அவன் புரியவே இல்லை என்றுதான் அர்த்தம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகவே சகோதரர்களே, ரமதானை முடித்து விட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான மன உறுதியிலே, கொள்கை உறுதியிலே, நமக்குள் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய அந்த ஈமானிய உடன்படிக்கைகளிலே ஒன்று, யா அல்லாஹ், இனி நான் உனது குர்ஆனோடு வாழ்வேன், குர்ஆனோடு எனக்குண்டான தொடர்பை நான் முடித்துக் கொள்ள மாட்டேன், ஒவ்வொரு நாளும் இந்த குர்ஆனின் வாயிலாக நான் உன்னோடு பேசுவேன், இந்த குர்ஆனின் வாயிலாக நீ எனக்கு சொன்ன கட்டளைகளை நான் அறிவேன், இந்த குர்ஆனின் வாயிலாக நீ எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் அறிந்து கொள்வேன். மறுமையை பற்றிய நினைவை இந்த குர்ஆனின் மூலமாக நான் புதுப்பித்துக் கொள்வேன். மௌத்தை பற்றிய, ஆகிரத்தை பற்றிய அச்சத்தை இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, சிந்திப்பதன் மூலமாக என்னுடைய உள்ளத்திலே நான் பசுமையாக வைத்திருப்பேன் என்ற உறுதியை இந்த நேரத்திலே நாம் எடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் அவர்கள் இந்த ரமதானிலே குர்ஆனை ஓதி அல்லது ஓதப்பட்ட குர்ஆனை கேட்டதிலே எந்த அர்த்தமும் இல்லை. ரமதானோடு குர்ஆனுடைய தொடர்பை முடித்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் குர்ஆன் என்னவென்றே புரியவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானா. அதுபோன்று அடுத்து சகோதரர்களே, அல்லாஹுடைய ஃபர்தான கட்டளைகள், கடமைகள், ஹலால் ஹராமுடைய பேணுதல்கள், ரமதானுடைய மார்க்கத்திலே ஹலாலை பேணியவர்கள், ஹராமை விட்டு விலகி இருந்தவர்கள் ரமதான் முடிந்து விட்டதற்கு பிறகு மீண்டும் அந்த ஹராமின் பக்கம் திரும்பினால், மீண்டும் தடுக்கப்பட்ட பாவங்களின் பக்கம் திரும்பினால் இவர்களே இந்த ரமதானை அழித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா. அன்பு சகோதரர்களே, இன்னல் ஹசனாத்தி யுஸ்ஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் பாவங்களை போக்கி விடுகின்றன, நன்மைகள் பாவங்களை போக்கி விடுகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனா, நீ ஒரு தீமை செய்து விட்டால், பாவத்தை செய்து விட்டால், அதை தொடர்ந்து உடனடியாக நன்மையை செய்து அந்த பாவத்தை அழித்து விடு என்று சொன்னார்கள். நீ ஒரு தவறை, ஒரு பாவத்தை செய்து விட்டால் உடனடியாக ஒரு நன்மையை செய்து, ஒரு நல்ல காரியத்தை செய்து, நீ முன்னால் செய்த அந்த பாவத்தை அழித்து விடு உனது ஏட்டிலிருந்து. இப்படித்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லி இருக்கின்றார்களே தவிர, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம்முடைய உம்மத் என்ன செய்கிறது? செய்த நன்மைகளை இரவு பகலாக ரமதானிலே சம்பாதித்த அந்த நன்மைகளை இரவு தொழுகையிலும் மற்ற வணக்க வழிபாடுகளிலும் சம்பாதித்த அந்த அல்லாஹுவின் அந்த அருள்களை, நேமத்துகளை, நன்மைகளை இந்த ரமதானுடைய மார்க்கத்திலே பேணுதலாக இருந்து சேகரித்த அந்த நன்மைகளை எல்லாம் ரமதான் முடிந்ததற்கு பிறகு பாவங்களிலே ஈடுபட்டு, அது பார்வையால் இருக்கின்ற பாவமாக இருக்கட்டும், செவியிலே செவியினால் செய்யப்படுகின்ற பாவமாக இருக்கட்டும், அல்லது பொருளாதாரத்திலே இருக்கின்ற பாவமாக இருக்கட்டும், இப்படி யார் யார் எந்த விதமான எந்த பாவத்திலே சோதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அல்லாஹ் பாதுகாப்பானாக, அந்த பாவங்களிலே ஈடுபட்டார்கள் என்றால் செய்த நன்மையை அதற்கு பிறகு பாவத்தை செய்து அவர்கள் அழிக்கின்றார்கள். செய்த நன்மையை பாவங்களை செய்து அந்த நன்மைகளை அழிக்கின்றார்கள். அந்த நன்மைகளால் நமக்கு வந்த ரஹமத்துகளை அவர்கள் தடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா. மார்க்கமோ நமக்கு என்ன உபதேசம் செய்கிறது? நீ ஒரு தெரியாமல் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அந்த பாவத்திற்கு பிறகு ஒரு நன்மையை செய்து நீ செய்த பாவத்தை அழித்துக்கொள், அதை போக்கிவிடு, அதற்குண்டான மன்னிப்பை தேடிக்கொள் என்பதாக சொல்கிறது. ஆனால் இன்று நமது உம்மத்துடைய நிலை எப்படி இருக்கிறது? நன்மைக்கு பிறகு பாவம் செய்து, இபாதத்திற்கு பிறகு பாவம் செய்து, ஃபர்தான வணக்க வழிபாடுகளை பேணி அமல்களை செய்ததற்கு பிறகு அதை பாழாக்கி செய்த நன்மைகளை இழக்கிறார்கள் என்றால் இதை விட ஒரு பெரிய நஷ்டம் என்ன இருக்க முடியும்? அடுத்து சகோதரர்களே, நம்முடைய உறவுகள், நம்முடைய குடும்பத்தார்கள், ஏழைகளுக்கு கொடுக்கின்ற அந்த ஈகை குணம், அந்த தர்ம குணம், பிறருடைய துன்பத்தை உணர்கின்ற அந்த ஈமானிய உணர்வு, அந்த இரக்க உணர்வு, இது என்ன முஸ்லிம்களுக்கு ரமதானிலே மட்டும் இருக்க வேண்டிய உணர்வா? கண்டிப்பாக இல்லை சகோதரர்களே. எந்த கை அல்லாஹுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்காக, மார்க்கத்திற்காக ரமதானுடைய மாதத்திலே நீண்டிருந்ததோ, விரித்திருந்ததோ, அந்த கை எப்போதும் அல்லாஹுடைய பாதையிலே, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, ஏழை எளியவர்களுக்காக, உறவுகளுக்காக, இல்லாதவர்களுக்காக, சிரமப்படக்கூடியவர்களுக்காக அந்த கை எப்போதும் விரிந்தே இருக்க வேண்டும். அந்த கை எப்போதும் நீளமாகவே இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் வந்துவிட்டால் அவர்கள் அதிகமாக தர்மம் செய்வார்கள் என்று வந்திருக்கின்றதே தவிர, ரமதானில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்வார்கள் என்று வரவில்லை. ஹதீஸ் எப்படி வருகிறது? ரமதான் வந்துவிட்டால் வேகமாக வீசக்கூடிய புயல் காற்றை விட மிக அதிகம் விரைவாக விரைந்து வேகமாக கொடை கொடுப்பவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். கான அஜ்வத மினர் ரீஹில் முர்சலா, அப்படித்தான் வந்திருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இன்று மிகப்பெரிய ஒரு கவலையான ஒரு மனதிற்கு சங்கடமான ஒரு நிலையிலே பலரை பார்க்கிறோம். ஏதாவது ஒரு நிர்பந்தத்திற்காக யாராவது தர்மம் கேட்டு வந்தால், நாங்கள் ரமதானில் தான் கொடுக்கறது, மற்ற நேரத்தில் கொடுக்கறது இல்லை. இல்லை என்றால், நாங்கள் ரமதானில் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டோம், இப்போ ஒன்றும் கொடுக்கறதுக்கு இல்லை. இப்படிப்பட்ட வார்த்தை ஒரு முஸ்லிமிடமிருந்து வரக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பான. கேட்டு வந்தவர்கள் அதற்குண்டான தகுதியானவர்களா? அந்த தேவை அவர்களிடத்தில் இருக்கிறதா? அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சிரமம் உண்மையானதா என்று இருக்குமானால், ஏதாவது சில செல்வத்தை, அது எப்போதும் லட்சமாக கோடியாக பல ஆயிரமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்முடைய அன்றாட தேவைக்கு நாம் ஒதுக்கியதிலிருந்து ஒரு பகுதியாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் உதாரணத்திற்கு செலவு செய்ய வேண்டும், அவ்வளவுதான் உங்களுக்கு தகுதி இருக்கிறது என்று வைத்திருந்தால், தன்னுடைய அந்த 100 ரூபாயிலிருந்து ஒரு 10 ரூபாயை ஒதுக்கி, அன்று நான் குடிக்கக்கூடிய ஒரு டீயின் விலை, அதை நான் தியாகம் செய்தாவது அந்த மனிதனுக்கு அந்த 10 ரூபாயையாவது கொடுத்து நான் உதவ வேண்டும். இத்தகைய இரக்க சிந்தனை முஸ்லிம்களுடைய இரத்தத்தோடு கலக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் யாருக்கு அந்த செல்வத்தை கொடுத்தானோ அவர்களுடைய மனதோடு அந்த ஈகை குணம் சேர வேண்டும். ரமதானோடு கொடையை நிறுத்திக் கொள்வது, தர்மத்தை நிறுத்திக் கொள்வது, இது ஒரு சிறந்த முஸ்லிமுடைய மனப்போக்கு அல்ல. ஒரு சிறந்த முஸ்லிம் அப்படி இருக்க மாட்டான். எப்போதெல்லாம் ஏழைகளும் தேவை உள்ளவர்களும் தன்னை தேடி வருகின்றார்களோ, அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடுக்கின்றான், அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கின்றான் அவனுடைய மன்னிப்பை பெறுவதற்காக. ஏன் தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு, ரஹ்மானுடைய அந்த ரஹ்மத்தை பெறுவதற்கு, சதக்காவை விட, தர்மத்தை விட, ஏழை எளியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, வறியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்மத்தை விட சிறந்த ஒன்று இல்லை. தொழுகையை பார்க்கிலும், தொழுகையை பார்க்கிலும், ஏழைகளுக்கு கொடுக்கின்ற அந்த சதக்கா, அந்த தர்மம் மிக விரைவாக அல்லாஹுடைய ரஹ்மத்தை நமக்கு தேடித்தரக்கூடியது, அல்லாஹுடைய மன்னிப்பை நமக்கு தேடித்தரக்கூடியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நேரங்களிலே இபாதத்துக்கு முன்பு நீங்கள் தர்மம் செய்து விட்டு வாருங்கள் என்பதாக சொல்லி இருக்கிறார். ஒரு இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நீங்கள் சதக்கா செய்து விட்டு அந்த இபாதத்துக்கு வாருங்கள் என்பதாக. உதாரணத்திற்கு நிறைய விளக்கங்களை சொல்லலாம். குறிப்பாக இந்த ரமதானுடைய, ரமதான் முடிந்து ஈது பெருநாளை கொண்டாட இருக்கின்றோமே, இதை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை உங்கள் மீது கட்டாயமாக்கினான், ஏன்? உங்களது நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக. அல்லாஹ்வுக்காக நோக்கப்பட்ட நோன்பு. அல்லாஹ் சொல்கிறான், எல்லா அடிய ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் அது அவனுக்கு, இல்ல சோ நோன்பை தவிர அது எனக்கு, அதற்கு நான் கூலி தருகிறேன் என்று கூறுகிறான். அந்த நோன்பு ரப்பிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு. அவன் உணவை விட்டான், குடிப்பதை விட்டான், தன்னுடைய மனைவியோடு சேருவதை விட்டான் எனக்காக, எனவே நான் கூலி தருகிறேன் என்ற அந்த நோன்பு, அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு. அந்த நோன்பிலே நாம் வீணாக கழித்த நேரங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, நாம் வீணாக பேசிய அந்த பேச்சுகள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹு தஆலா சதக்காவை கட்டாயமாக்கினான். நீங்கள் பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக அந்த தர்மத்தை கொடுத்து விட்டு வாருங்கள். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த சதக்காவை எந்த அளவு நேசிக்கிறான் என்று, தர்மத்தை எந்த அளவு அல்லாஹ் நேசிக்கிறான் என்று. ஆகவே அன்பான சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் அல்லாஹு தஆலா எப்படி சொல்லி இருக்கிறான், அந்த முஸ்லிம்கள் மூமின்கள் எத்தகையவர்கள், அவர்களுடைய செல்வத்திலே ஒரு குறிப்பிட்ட ஹக்கு, ஹக்கு என்று சொன்னால் கட்டாயமாக உரிமை கடமை, அவர்களாக ஆக்கி கொண்டது. அல்லாஹ் ஆக்கியது ஜகாத் என்ற அந்த கட்டாய கடமை. அது போக அந்த நல்லவர்கள் தங்களது செல்வத்திலே அவர்கள் கட்டாயமாக ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். யார்? லிஸ்ஸாயில், யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கு. இங்கே நாம் இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொருளை சொல்லியதற்கு பிறகு சொல்கிறேன், லிஸ்ஸாயில் வல் மஹ்ரூம், கேட்டு வரக்கூடியவர்களுக்கு. இரண்டாவதாக வல் மஹ்ரூம், இல்லாதவர்கள் ஆனால் கேட்டு வரமாட்டார்கள். இந்த இல்லாதவர்கள் கேட்டு வருவார்கள் அவர்களுக்கும், இல்லாதவர்கள் ஆனால் கேட்டு வரமாட்டார்கள், நாம தேடி சென்று கொடுக்க வேண்டிய அந்த நிலையிலே இருப்பார்கள். வெட்கத்தால் அவர்கள் பிறரிடத்திலே கேட்க மாட்டார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது செல்வந்தர்களாக மக்கள் எண்ணிக்கொள்வார்கள், அவர்கள் மக்களிடத்திலே கேட்காததால் ஆனால் தேவை உள்ளவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்காக தங்களது செல்வத்திலே ஒரு பகுதியை அவர்கள் ஒதுக்கி வைத்துக் கொள்வார்கள் அல்லாஹ்விற்காக கொடுப்பதற்காக. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த இடத்துல என்ன புரிய வேண்டும்? ரப்புல் ஆலமீன் இந்த தர்மத்தை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறான்? மக்களிலே இரண்டு விதமான மக்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். ஒருவர் தன்னுடைய தேவை, தனக்கு தேவை என்று வரும் பொழுது, தனக்கு சிரமம் என்று வரும் பொழுது, அந்த சிரமம் அதிகமாகி விடும் போதோ, அந்த சிரமத்தால் தனக்கு இடையூறுகள் ஏற்படும் பொழுதோ வாய்விட்டு கேட்டு விடுவார்கள். யாரை பார்த்தால் கொடுப்பார்கள் என்று அவர்கள் ஆதரவு வைக்கிறார்களோ அவர்களிடத்திலே அவர்கள் வாய்விட்டு கேட்டு விடுவார்கள். அது சொந்தமாகவும் இருக்கலாம், நண்பர்களாகவும் இருக்கலாம், பழகியவர்களாகவும் இருக்கலாம், அல்லது தூரத்திலிருந்து வரக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். அன்பு சகோதரர்களே, நம்முடைய உள்ளத்தில் உள்ள ஒரு தவறான ஒரு புரிதலை, அல்லது நம்முடைய சிந்தனையில் உள்ள ஒரு தவறான புரிதலை கண்டிப்பாக நாம் களைய வேண்டும். யாராவது நம்மிடத்தில் ஏதாவது கேட்டுவிட்டால் உடனே அவருடைய மதிப்பை நாம் குறைக்கிறோம், உடனே அவருடைய மதிப்பை நாம் குறைக்கிறோம். இது மிகப்பெரிய தவறு சகோதரர்களே. இப்படி ஒரு பக்குவத்தை, இப்படி ஒரு மனப்பான்மையை நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரவில்லை. சிலர் இருப்பார்கள் யாசகம் கேட்பதையே பழக்கமாக வைத்திருப்பார்கள். ரோடுகளிலே வீதிகளிலே தெரியக்கூடிய அந்த யாசகம் கேட்கக்கூடியவர்கள், யாசகம் கேட்பதையே இவர்கள் தங்களுடைய தொழிலாக வைத்திருப்பார்கள். நம்முடைய மார்க்கம் ஷரியத்து நமக்கு என்ன சொல்கிறது? அவர்களை கூட நீங்கள் விரட்டாதீர்கள், அவர்களிடத்தில் கூட நீங்கள் கடுமையாக பேசாதீர்கள். ஒன்று கொடுங்கள், இல்லை என்றால் அழகிய வார்த்தையை சொல்லுங்கள். ஒன்று கொடுங்கள், இல்லை என்றால் அழகிய வார்த்தையை சொல்லுங்கள் என்பதாக சொல்லி இருக்கும் போது உங்களை தேடி வந்து உங்களோடு தனிமையில் இருந்து தன்னுடைய சிரமத்தை கூறி தன்னுடைய தேவையை கூறக்கூடிய ஒரு மனிதர், அவர் உங்களுடைய தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், சகோதரியின் உறவினர்களாக இருக்கலாம், உங்களது நண்பர்களாக இருக்கலாம், வியாபாரத்தில் உங்களோடு பழகியவர்களாக இருக்கலாம், உங்களது முஹல்லாவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். உடனே அவரை பற்றிய ஒரு தவறான மனப்பான்மை, அவரை பற்றிய ஒரு தவறான மதிப்பு, இந்த நிலை ஒரு மூமினுக்கு வரக்கூடாது. என்ன நிலை அவனுக்கு வர வேண்டும்? அவன் தன்னுடைய தன்னை பார்த்து வெட்கப்பட வேண்டும். என்னுடைய இந்த சகோதரன், எனக்கு அறிமுகமான இந்த நண்பன், என்னுடைய அண்டை வீட்டுக்காரன், என்னுடைய முஹல்லாவை சேர்ந்தவன், அவனுடைய இந்த சிரமத்தை அறியாத அளவுக்கு நான் அலட்சியத்தில் இருந்து விட்டேனா? அவனுடைய தேவைகளை புரியாத அளவுக்கு நான் கவனக்குறைவாக இருந்து விட்டேனா என்ற தன்னை பற்றிய குற்ற உணர்வு அந்த மூமினுக்கு வர வேண்டும். அதுதான் ஈமானுடைய அடையாளம். பிறகு அவரை கண்ணியப்படுத்தி தன்னால் எது முடியுமோ அதை கொடுப்பது, இல்லை என்றால் யாரிடத்திலே கை காட்டினால் இவருக்கு அவர் கொடுப்பாரோ அத்தகைய ஒரு மனிதரை கை காட்டி அவருடைய தேவை நிறைவேறுவதற்குண்டான ஏற்பாடை செய்வது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம் இப்படித்தான் இருந்தது. தன்னிடத்திலே கேட்டு வரக்கூடியவர்களுக்கு அவர்கள் இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பார்கள். இல்லை என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தோழர்களை வைத்திருந்தார்கள், இன்னாரிடத்திலே சென்று நான் கேட்டேன் என்று கேட்டு வாங்கிக் கொள்ளிப்பதாக. அப்படி அந்த தோழர்களிடத்திலும் இல்லை என்றால், அந்த தோழர்களிடத்திலும் கொடுப்பதற்கு ஏதும் இல்லை என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு சில தோழர்களிடத்திலே கைகாட்டி நீங்கள் அவர்களிடத்திலே செல்லுங்கள், உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவார்கள் என்பதாக வழிகாட்டி அனுப்புவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒன்று கேட்கப்பட்டு அவர்கள் இல்லை என்று மறுத்ததாக இல்லை. அன்பு சகோதரர்களை கொஞ்சம் உள்ளத்தில் நினைத்து பாருங்கள், நாம் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கிறோம், நாம் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கிறோம், ரப்பு இப்போது நமக்கு சொல்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு, உமரே உனக்கு என்ன இந்த துன்யால வேணுமோ எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன், இனிமே நீ என்கிட்ட கேட்காத, உனக்கு என்ன தேவையோ அது உன்னிடம் இருக்கிறது, இனிமே நீ என்கிட்ட கேட்காத, உனக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லுவானா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்? அப்படி சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே செல்வத்தையும் அருளையும் ரஹமத்துகளையும் பரக்கத்துகளையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே, அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து தானே அல்லாஹ் கொடுக்க சொல்கிறான். நீங்கள் குர்ஆனை ஒரு முறை வாசித்து பாருங்கள், பொருள் உணர்ந்து. தர்மத்தை பற்றி ரப்பு எங்கெல்லாம் சொல்லுகிறானோ, சதக்காவை பற்றி ரப்பு எங்கெல்லாம் சொல்லுகிறானோ, அந்த எல்லா இடங்களையும் ஒரு முறை தொகுத்து நீங்கள் பாருங்கள், ரப்பு சொல்லுகிறான் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்று. உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் உங்களது செல்வங்கள் எல்லாம் பிறருக்கு சொந்தமானதாக மாறுவதற்கு முன்னால் நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். இபாதத்துகளை சொல்லும் பொழுது கூட அப்படி சொல்லவில்லை, வணக்க வழிபாடுகளை வலியுறுத்தும் போது கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ்வின் பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கட்டளை வரும்பொழுது, அடியானே உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீ தர்மம் செய்து கொள், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ. அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் தர்மம் செய்து கொள்ளுங்கள், அப்படி மரணம் வந்துவிட்டால் அந்த நேரத்திலே அந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ் எனக்கு மிக மிக குறைவான கொஞ்ச நேரத்தை எனக்கு கொடு, நான் எனது செல்வங்களை எல்லாம் தர்மம் செய்து உனக்கு பிரியமான நல்லவர்களிலே ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த ஒரு ஆன்மாவிற்கும் அதனுடைய மரண நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ் கால தாமதத்தை செய்ய மாட்டான். அன்பு சகோதரர்களே, சிந்தித்து பார்த்தோமா இல்லையா, இந்த ரமதானோடு தர்மத்தை முடித்து கொண்டால் அப்ப ரப்புடைய பொருத்தம் என்ன, அவ்வளவு ஒரு சாதாரணமானதா? ஆம், ரமதான் அதிகமாக கொடுப்பதற்காக, ரமதான் வாரி வாரி கொடுப்பதற்காக ஒரு மூமின் எல்லா மாதங்களிலும் தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து சதக்கா என்ற ஒரு தான தர்மத்திற்காக அவன் ஒரு பகுதியை ஒதுக்கி அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி தன்னுடைய உறவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும், தன்னுடைய நண்பர்களுக்கு உதவ வேண்டும், தனக்கு அறிமுகமானவர்களுக்கு உதவ வேண்டும், தன்னுடைய இரத்த உறவுகளுக்குண்டான ஹக்குகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது போக ஏழை எளியவர்கள், ஃபுக்கராக்கள், மிஸ்கீன்கள், எத்தீம்கள், வழிப்போக்கர்கள், அது போன்று கணவனை இழந்த ஆதரவற்ற அந்த பெண்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு இவன் அறிந்து தேடி சென்று செய்ய வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், கேட்டு வரக்கூடியவர்கள் அவர்கள் விஷயத்திலே இப்படி கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் சிலர் கேட்டு வரமாட்டார்கள், அவர்களுக்கு சில தேவைகள் இருக்கலாம், நம்முடைய சொந்தத்தில், நம்முடைய நட்பு வட்டத்திலே, நமக்கு அறிமுகமானவர்களிலே, அண்டை வீட்டார்களிலே அவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள், அவர்களுடைய வருமானம் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா என்பதையெல்லாம் ஓரளவுக்கு அறிந்து அவர்களுக்கு முடிந்ததை ஹதியாவாகவோ அல்லது சதக்காவில் இருந்தோ கொடுத்து அல்லாஹுடைய பொருத்தத்தை தேட வேண்டும். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரமதான் முடிந்துவிட்டாலும் அல்லாஹ்விற்கும் நமக்கும் இடையில் உண்டான அந்த உறவு முடியவில்லை. நம்முடைய மார்க்கத்தினுடைய பற்று முடியவில்லை. மார்க்கத்தை பேணி நடக்க வேண்டிய அந்த நம்முடைய கோட்பாடு, நம்முடைய அடிப்படை நமக்கு முடியவில்லை. ரமதானிலே அல்லாஹுடைய வேதத்தோடு தொடர்போடு இருந்தது போன்று, ரமதானிலே அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளோடு தொடர்போடு இருந்தது போன்று, அல்லாஹுடைய மார்க்கத்தை பேணுகின்றவர்களாக இருந்தது போன்று, அதுபோன்று அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலே ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அந்த நன்மக்களாக இருந்தது போன்று, ரமதான் முடிந்து விட்டதற்கு பிறகும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடியவர்களாக, அல்லாஹுடைய மன்னிப்பை தேடியவர்களாக, அல்லாஹுடைய மார்க்கத்தை பேணியவர்களாக, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஷரியத்தை பாதுகாத்தவர்களாக, அல்லாஹுவின் பக்கம் அல்லாஹுவின் மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக வாழ்வதற்கு உதவி செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய அருளையும் அன்பையும் நமக்கு வழங்குவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.